ஓசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
டெக்கவேடே வானொலி பெட்டிக்கர்கள் குழுமையிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று மே மாதம் 4ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு சனிக்கிழமை தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றும் நிகழ்ச்சியிலே வளமை போன்ற ஒரு திருக்குறளுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் இன்று நிலைய கலையகம் வந்திருக்கின்றார். 2 வாரங்கள் விடுமுறையின் பின்னர் வணக்கம் லக்வன் அவர்களே.
வணக்கம். வணக்கம்.
சொல்லுங்கள், உங்களுடைய திருக்குறளை அதனோடு சேர்த்து நிகழ்ச்சி நடத்தி செல்வோம்.
இன்றைய நிகழ்வில் முத்தாய்ப்பாக 2 திருக்குறட்பாக்களையும் குறள் 32 குறள் 33 என்ற எண்ணில் உள்ள குறட்பாக்களை பார்க்கலாம். அறத்தின் ஓங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மரத்திலின் ஊங்கில்லை கேடு என்று கூறுகிறார். அதாவது ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதும் இல்லை என்று கூறுகிறார். இது மு வரதராசன் உரை. அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மரத்திலின் ஊங்கில்லை கேடு. அடுத்ததாக நாம் காண்பது 33வது குறள். இதுவும் மிக அருமையான குறள். அறத்துப்பள்ளிருந்தான். உள்ளும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாய் எல்லாம் செயல். மீண்டும் கூறுகிறேன், உள்ளும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாய் எல்லாம் செயல். அதாவது செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் வரச் செயலை பொற்றி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு நன்மையே பயக்கும் என தெரிவிக்கிறார். உள்ளும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாயெல்லாம் செயல்.
ஆமாம் லக்வன் அவர்களே, கடந்த 2 வாரங்களாக சுகி சிவம் அவர்களுடைய சில சிறிய சொற்பொழிவுகளை எமது நேயர்களுக்காக வழங்கியிருந்தோம். அந்த வகையிலே சுகி சிவத்தை பற்றி கூட படித்து அறிந்தவர் என்ற வகையிலே நீங்கள் அவருடைய புத்தகத்தை எல்லாம் பலமுறை என்னிடம் கதைக்கின்ற போது சொல்லியிருக்கிறீர்கள். அந்த வகையிலே நீங்கள் படித்தறிந்த அவருடைய இன்றைய காலை பொழுதுக்கு பொருத்தமான சில கருத்துக்களை சொல்லுங்கள்.
நிச்சயமாக ஐயா, கம்பன் என்று அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். கம்பன் நேற்று இன்று நாளை சுகி சிவம் எழுதியது. வானதி பதிப்பகம் பதிப்பித்த ஒரு அருமையான நூல் அது. அதில் ஒரு அருமையான தெரிவை, அதாவது அருமையான ஒரு அத்தியாயத்தை எடுத்து தங்களுடன் பக்கத்தில் உள்ள விளைகிறேன். கம்பனது சமயம். நமக்கெல்லாம் தெரியும் கம்பனது சமயம் என்னும் பொழுது அவன் இந்து மதத்தை குறிக்கிறான் அல்லது ராமகாதையை குறிக்கிறான் என்றெல்லாம் நமக்கு தெரிந்திருந்த ஒரு விடயம்தான். நேற்று இன்று நாளை, அதாவது கம்பனது கடவுள் யார்? ராமன் தானா? அப்படியானால் ராமனை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லையா? சிவன் முருகன் போன்ற சைவ சமய கடவுளரையும் கர்த்தர் அல்லாஹ் போன்ற பிற மதத்தார் கடவுளையும் கம்பன் புகழவில்லை என்பதால் அவன் குறுகிய ஒரு சமய சிந்தனை கொண்டவனா? இப்படிப்பட்ட குறுகிய சமய சார்புடைய ஒருவன் உலக கவியாய் எல்லா காலத்திலும் எழுந்து நிற்க முடியுமா? வரும் நூற்றாண்டுகளில் மதங்கள் தேயும் என்று ஒரு கருத்து உண்டு. அது மட்டுமல்ல, கோயில்கள், சர்ச்சுகள், மசூதிகள் என்கிற பிரிவினைகளை சிந்திக்க தொடங்கும் வருங்கால தலைமுறை வெகுவாக வெறுக்கும் என்று எண்ணவும் எழுதவும் நிறைய வாய்ப்பிருக்கிறது. அப்போது கம்பன் கதி என்ன? இதற்கு இப்போது விடை காண்போம். கம்பன் தனது கடவுள் வாழ்த்தில் எங்காவது ஒரு குறிப்பிட்ட இறைவன் பெயரை காட்டுகிறானா அல்லது சுட்டுகிறானா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா? அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே என்கிற பாட்டு கர்த்தருக்கோ அல்லாவுக்கோ சிவனுக்கோ பொருந்தாதா? தலைவர் என்பதில் ஆண்பால் பெண்பால் அல்லது ஏதேனும் மத அடையாளங்கள் பிரிவினைகள் தெரிகிறதா? இல்லை. பொதுவான இறைவன் இலக்கணங்கள் என்ன என்ன உண்டோ அவை அனைத்தையும் பாடுகிறார் கம்பன். ஒரு உருவம், ஒரு நாமம், ஒரு கோட்பாட்டை சொல்லாமல் இருந்தால், அப்படி இருந்தால்தான் செக்யுலர் என்பது சிறுப்பிள்ளைத்தனமாக இருக்கிறது. அதுதான் அந்த அணுகுமுறை பேசுகிறது. வசதி கருதி இந்த பிரிவுகளில் ஒன்றில் தன்னை நிறுத்தி கொண்டு மூலப்பரம்பொருள் இத்தகைய பிரிவற்றது என்ற தெளிவும், பிறர் காணும் பிரிப்பும் பகுப்பும் அந்த மூலத்தின் ஒரு கூரை என்கிற உணர்வும் பெறுதலே உண்மையான செக்குலரிசம். கம்பன் ராமபக்தி என்ற பிரிவில் நின்று மூலப்பரம்பொருள் இவை அனைத்தும் கடந்தது என்கிறது தெளிவு உடையவன். ராமன் கடவுள் என்கிற எண்ணம் அற்றவன் கம்பன் என்று நான் சொல்லவில்லை. கடவுளை ராமன் வடிவத்தில் குணத்தில் அனுபவித்தான். இத்தனையும் தாண்டி மூலப்பரம்பொருள் பொதுவானது என்கிற தெளிவோடும் அவன் விளங்கினான். இன்றைக்கு மதங்களுக்குள் விளையும் பகைக்கும் என்ன காரணம்? நம்முடைய மதம் மட்டுமே உண்மையானது, பிற மதங்கள் உண்மை அல்ல. நாம் வணங்கும் கடவுள் மட்டுமே ஒரு உயர்வானவர், பிறர் வணங்குவது கடவுள் அல்ல என்கிற குறுகிய எண்ணம் எல்லா மதங்களிலும் திரும்ப திரும்ப சொல்லித்தரப்படுகிறது. இதுதான் சிக்கல்களை மேலும் பெரிதாக்குகிறது.
ஆமாம், லக்வன் அவர்களே, தற்போது கூட எமது இலங்கை திருநாட்டிலோ மற்றது நாம் வாழ்கின்ற நியூசிலாந்து நாட்டிலும் கூட இந்த மதஸ்தலங்கள் தாக்கப்பட்டது, பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் பலியாகி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு மதம் பல்வேறு பிரச்சனைகளுக்குரிய ஒரு விடயமாக என்று பார்க்கப்படுகின்றது என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். நீ சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை.
நிச்சயமாக, குறுகிய சிறுமணம் கொண்ட ஒருவன் தன் ஊர்தான் உலகிலேயே சிறந்த ஊர் என்கிற அசட்டு அபிமானி வெளியூருக்கு முதன்மையாக போனான். அங்கு ஒரு வீட்டில் தங்கியிருந்தவன் இரவு ஜன்னலை திறந்து வெளியில் பார்த்தான். நிலா ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அட, உங்க ஊர்லேயும் இந்த மாதிரி நிலா இருக்கா? எங்க ஊர்ல மட்டும்தான் இந்த மாதிரி நிலா இருக்கும். நீங்க எப்ப வாங்கி வைத்தீர்கள் என்றால் எவ்வளவு கோபம் வரும். இன்றைக்கு உலகின் பல பகுதியிலும் மதவாதிகள் இத்தகைய முட்டாள்தனத்துடன் தான் இருக்கிறார்கள். தாங்கள் கண்டது மட்டுமே சத்தியம், பிற மத நூல்கள் அசத்தியம் என்று அசடுகளாக உளர்கிறார்கள். கம்பன் இதற்கு விதிவிலக்கு. அவனது கடவுட் கோட்பாடு ராமபக்தி போல் தெரிந்தாலும் அது ராமபக்தி மட்டுமல்ல, ராமபக்தியை உள்ளடக்கிய முழு முதல் தெளிவு என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முழு முதற் பொருளை ஒரு நாமம் ஒரு உருவம் கொண்டு வணங்குவதாலேயே அவர்கள் முழு முதற் பொருளை உணராதவர் என்று சொல்வது சிறுபிள்ளைத்தனம். ஒரு நாமமும் ஒரு உருவமும் கொண்டு வணங்குவதாலேயே அவர்கள் வணங்குவது முழு முதற் பொருள் அல்ல என்ற எண்ணுவது அசட்டுத்தனம். தசரத குமாரனுக்கு ராமன் என பெயர் சூட்டும் போதே ராமன் என பெயர் ஈந்தனன் என்றான் கம்பன். ஈதல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? இல்லாதவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை. கடவுள் பெயர் இல்லாதவன், எனவே அவனுக்கு பெயரை வசிஷ்டர் ஈந்தார் என்று எழுதி தெளிவு செய்தவர் கம்பன். எந்த பொருள் பரம்பொருளுக்கு இந்த பெயர் சூட்டினார்கள் என்பதை விளக்க கம்பன் தேர்ந்து கொண்ட கதை கஜேந்திர மோட்சம். கஜேந்திரன் என்ற யானையை நமக்கு தெரிந்த கதைதான். முதலை காலை பிடித்தபோது முழு முதல் பொருளே என்ற பொருளில் ஆதிமூலமே என்று அழைத்தது. ஆதிமூலமே என்பது ஒரு பெயர் அல்ல, ஒரு பண்பு. எது முழு முதற் பொருளோ அது என்பதுதான் ஆதிமூலம் என்பதன் அர்த்தம். கஜேந்திரன் கடவுள் பெயரை கூறி அடைக்காமல் எது முழு முதற் கடவுளோ அது காக்க என்று பண்புகளை சொல்லி சிரமப்பட்டது. அந்த சிரமங்கள் பெயரில்லாததால் ஏற்பட்டவை. ஆகவே கடவுளுக்கு ஒரு பெயரை கொடுப்போமே என்று சிக்கலை தீர்க்க ராமன் என்று பெயர் இருந்தார் என்று கம்பன் எழுதியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி பெயர் கொடுத்ததே சிக்கலாகிவிட்டது என்று எனக்கு தோன்றுகிறதுங்க.
ஆமாம் லக்வன் அவர்களே, கம்பனுடைய இந்த காவியம் உலக மக்களை பொறுத்தவரையிலே ஒரு சமய எந்த ஒரு சமயத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு தனித்துவமான தமிழ் இலக்கியமாக பரிணமித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்ச்சியின் நடுவிலே ஒரு பாடலை தரலாம் என்று நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்?
நிச்சயமாக, அதற்கு முன்பு ஒரு சில கருத்துக்களை வைக்க விளைக்கிறேன். ராமன் மட்டுமே பரம்பொருள் என்றால் அது குறுகிய எண்ணம். பரம்பொருள் ராமனாக வெளிப்பட்டது என்றால் அது வளர்நிலை. இதை விளக்கவே ஈந்தான் என்ற கம்பனுடைய சொல் பிரயோகம் பயன்படுகிறது. பாடலை பாருங்கள். காராமலையை தளர் கை கயர் எய்த்தே அராவணையில் துயில் போ என அண்ணால் விராவி அளித்த அருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே. எனவே பரம்பொருள் மூலம் என்பதையும் ராமன் அதன் மானுட வெளிப்பாடு என்பதையும் அதனால் அதற்கு ஒரு பெயர் வேண்டியிருந்தது என்பதே கம்பனுடைய கோட்பாடு.
ஆமாம் லக்வன் அவர்களே, நல்ல கருத்துக்களை எமது நேயர்களுக்காக தந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே தற்போது நேயர்களுக்காக ஒரு திரைப்பட பாடலை சமர்ப்பிக்கின்றோம். இதோ
என்று ஏன் சொன்னான் அது பாய்வதினால் தான் ஜோதி பதினால் தாளோ
அவர்களே, எப்படி எங்களுடைய பாடல் இருந்தது?
இது கவிஞர் கண்ணதாசனுடைய அருமையான படைப்பு. இதில் படத்தில் பார்க்கும்போது தெரியும், அதை அழகாக தன்னுடைய சொற்களால் வர்ணித்திருக்கிறார். இன்னும் மேலே சொல்லப்போனால், கம்பனை ஒரு மிகக்கவிய பெரிய கவியாக மட்டுமல்லாமல், அவர் ஒரு தனிய தன்னுடைய மூதாதை என்ற பொருளில் எடுத்து அதை பாடியிருக்கிறார் போல தோணும். மிக அருமையான சொற்கள், அருமையான வரிகள். இதற்கு தகுந்தார் போல அவருடைய நெருங்கிய நண்பர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அருமையான இசை தந்திருக்கிறார். மறக்க முடியாத ஒரு காவியத்தை ஒப்பிடுகிற ஒரு அருமையான பாட்டுங்க அது.
ஆமாம், நல்ல ஒரு பாடலை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே லக்குன் அவர்களே, அடுத்ததாக நீங்கள் இந்த ஆறு வகையான தொப்பிகள் இருப்பதாக சொல்லுகிறீர்கள். ஒவ்வொருவரும் தங்களுக்கு அளவான தொப்பிகளை போடலாம் என்று நாங்கள் நடைமுறையிலே சொல்லிக்கொள்வோம். ஆனால் இந்த ஆறு தொப்பிகளையும் பற்றி எனக்கே உண்மையிலே தெரியாது. சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை.
இந்த கருத்துக்களை நான் எடுத்திருப்பது ஏழாவது அறிவு என்ற புத்தகத்திலிருந்துதான். அதை எழுதியவர் வே இறையன்பு, இந்திய ஆட்சிப்பணித்துறையில் மிகவும் முக்கியமான பொறுப்பு வகித்தவர். மேலை நாடுகளில் ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்த ஆறு வண்ண தொப்பிகளை பயன்படுத்துகிறார்கள். முதலாவது வெள்ளை தொப்பி. வெள்ளை தொப்பி அணிந்து கொள்வது என்பது மக்களுக்கு நமக்கு கொடுத்திருக்கும் தகவல்களின் அடிப்படையில் சிந்திப்பது. உதாரணமாக, ஒரு திட்டத்தில் எவ்வளவு முதலீடு தேவை, என்ன லாபம் வரும் என்பதை பற்றி மட்டுமே கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் பரிசீலனை செய்வது வெண் தொப்பியின் சாராம்சம். அடுத்தது சிவப்பு தொப்பி. அந்த திட்டம் குறித்த உணர்வுகள், உணர்ச்சிகள், உள்ளுணர்வு போன்றவற்றை ஆதாரமாக கொண்டது. இந்த திட்டம் சரியாக செயல்படுமா, இந்த பொருளுக்கு எவ்வளவு நான் கிராக்கி இருக்கும், எனக்கு என்னவோ இது சரியாக செயல்படாது என்று தோன்றுகிறது என்றெல்லாம் நம்முடைய அனுபவங்களின் அடிப்படையில் அத்திட்டத்தை நாம் பரிசீலித்தால் நாம் சிவப்பு தொப்பியில் சிக்கிக்கொள்கிறோம். மூன்றாவது கருப்பு தொப்பி. இது எச்சரிக்கையை குறிப்பது. ஒரு திட்டத்தை பல கோணங்களிலிருந்து கடுமையான விமர்சனத்திற்கு உட்படுத்துவது. உதாரணமாக, சட்டத்திட்டங்கள் இதை அனுமதிக்காது, ஆர்டரை ஈடு செய்ய நம்மிடம் உற்பத்தி திறன் இல்லை, விலையை உயர்த்தினால் விற்பனை சரியும், நமக்கு ஏற்றுமதியில் அனுபவம் இல்லை என்றெல்லாம் அகலக்கால் வைக்காமல் நம்மை உஷார்படுத்துகின்ற எண்ணம் உதிக்கும் போது நாம் கருப்பு தொப்பி அணிகிறோம். நான்காவது மஞ்சள் தொப்பி. இது நம்பிக்கையை தருவது. ஒரு திட்டத்தில் இருக்கின்ற ஒளிமயமான சாத்திய கூறுகளை எல்லாம் ஆராயும் போது நாம் மஞ்சள் தொப்பியை தரித்திருக்கிறோம். நாம் உற்பத்தி வாடிக்கையாளர்களுக்கு அறைகள் கொண்டு போனால் இத்திட்டம் வெற்றடையும். திரும்ப திரும்ப வாடிக்கையாளர்கள் வாங்கும்போது பலன் விளையும். மின்சார செலவை மிச்சப்படுத்த மக்கள் விளையும் போது இத்திட்டம் வெற்றி பெறும் என்றெல்லாம் திட்டத்தை எப்படியெல்லாம் சாத்தியமாக்க முடியும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்தது பச்சை தொப்பி. பச்சை செழுமையும் வளமையையும் குறிக்கும். திட்டத்தை செயல்படுத்த புதிய கருத்துக்கள், கூடுதல் மாற்று வழிகள் ஆகியன பற்றி விவாதிக்கும்பொழுது பச்சை தொப்பி நம் தலைமையில் ஏறுகிறது. அப்போது நம்முடைய படைப்புத்திறன் வெளிப்படுகிறது. இறுதியாக நீலத்தொப்பி. அது வானத்தையும் ஒட்டுமொத்த பார்வையையும் குறிக்கின்றது. நீலத்தொப்பி அணியும் போது சிந்திப்பதற்கு நிகழ்ச்சி நிரலை வகுக்கிறோம். அடுத்த கட்டத்தை ஆராய தொடங்குகிறோம். செயல் திட்ட சுருக்கத்தையும் முடிவுகளையும் தீர்வுகளையும் முன்வைக்க சொல்லுகிறோம். அதன் மூலம் செழுமைப்படுத்தி ஒரு புதிய திட்டத்தை கச்சிதமாக வடிவமைக்கிறோம். தொப்பி போடுவது வேறு, குல்லா போடுவது வேறு. எந்த தொப்பியும் அணிந்து கொள்ளாமல் அடுத்தவர்களை குல்லா போட்டே காரியத்தை சாதித்துக் கொள்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒருவர் புதிய அலுவலகத்திற்கு மாற்றலாகி போனார். அங்கிருந்த மேலதிகாரி கேட்டார், இந்த இடம் உங்களுக்கு புதிதாயிற்றே, எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள்? பணியாளர் சொன்னார், பலரையும் கவருவதற்கான நிறைய குழாய்களை தயாரித்து வைத்திருக்கிறேன். அவரவர்கள் தலைக்கு தகுந்தவாறு குழாய்களை அணிவித்துவிட்டு சரி கட்டி விடுவேன் என்றார். அதற்கு அதிகாரி, எல்லோருமாவா புகழுக்கு மயங்கி விடுவார்கள் என்றார். பணியாளர், உங்களை மாதிரி ஒரு சிலர் வேண்டுமானால் அபூர்வமாக இருக்கலாம், மற்றவர்கள் எல்லாம் புகழுக்கு அடிமைதான் என்றார். அதிகாரி மகிழ்ச்சியில் ஆமாம் ஆமாம் என்றார். பணியாளரோ ஒரு குழாய் செலவாகிவிட்டது என்று நினைத்துக் கொண்டார்.
ஆமாம் லக்கோனவர்களே, நல்ல கருத்துக்களை இந்த ஆறு வகையான தொப்பிகளை பற்றி சொல்லி இருக்கின்றீர்கள். இது நடைமுறை வாழ்க்கையிலே பலருக்கு உதவுகின்ற ஒரு விடயமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே அடுத்ததாக மற்றொரு திரைப்பட பாடலுக்கு செல்லலாம் என நினைக்கின்றேன். இதுவோ அந்த பாடல் எமது நேர்களுக்காக.
பள்ளியிலே பத்து வந்த காதல் மகள்
என்னும் பள்ளி கதை படிக்க வருவாளோ, கதை படிக்க வருவாளோ, மாறாதிருப்பாளோ வண்ணமல கண்ணியவள்,
பாடலை தொடர்ந்து நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய அறிவித்தல் மற்றும் சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஈராண்டு பொதுக்கூட்டமும் மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடலும் எதிர்வருகின்ற மே மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அங்கத்தவர்கள் அனைவருக்கும் ஈராண்டு பொதுக்கூட்டம் பற்றிய அறிவித்தல்கள் தபாலில் ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் அந்த ஈராண்டு பொதுக்கூட்டத்திலும் மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடலிலும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஈராண்டு பொதுக்கூட்டம் மற்றும் மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற மே மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினுடைய வருடாந்த பொதுக்கூட்டமும் மற்றும் அங்கத்தவர் தெரிவுக்கான பொது தேர்தலும் எதிர்வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் பிக்லிங் சென்ற சமூக மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அனைத்து தமிழ் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். அத்துடன் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டிலே தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கான தையல் பயிற்சி வகுப்புகள் மற்றும் ஐசிங் வகுப்புகள், கணனி பயிற்சி வகுப்புகளிலே பயன்பெற்ற பயிற்சியாளர்களுக்கான சான்றிதழ்களும் இந்த வைபவத்திலே வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அனைத்து தமிழ்ச்சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே தவறாது கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். அந்த சமூக அறிவித்தலோடு லக்வன் சொக்கலிங்கம் அவர்களோடு இணைந்திருக்கின்றோம். சொல்லுங்கள் லக்வன் அவர்களே, நீங்கள் வைரமுத்துவினுடைய ஒரு கவிதை பிரியர், அவருடைய கவிதை புத்தகங்களை பல தடவைகளுக்கு மேல் வாசித்து அந்த கவிதைகளிலே ஊறி போயிருக்கின்ற ஒருவர். அந்த வகையிலே அவருடைய கவிதைகளிலே பிடித்த கவிதைகள் பற்றி நீங்கள் இன்று பேசியிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன், சொல்லுங்கள் உங்களுடைய கவிதைகளை.
நிச்சயமாக ஐயா, இன்று நாம் காண இருப்பது கவிப்பேரரசு வைரமுத்து எழுதிய இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல என்ற நூலிலிருந்து சில 2 கவிதைகளை வாசிக்கலாம் என்று இருக்கிறேன். இது மிகவும் என்னை தொட்ட கவிதைகள் என்று கூறலாம். அவர் கொடுத்திருக்கும் தலைப்பிலிருந்து இதை படித்து நாம் அனுபவிக்கும் போது அதனுடைய தாக்கம் ஏற்படும். இன்னும் 500,000 ஆண்டுகளில் சூரியன் அணைந்து விடுமாம், அதன் பின் எப்போதும் பூமிக்கு இரவுதானாம். பூமிக்கு வரவிருக்கும் அந்த கடைசி பகல் பற்றி சிந்தித்த போது தனக்கு எழுந்த கருத்துக்களை இவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார், பதிவிடுகிறார் நம்முடைய கவிப்பேரரசு. பூமிக்கு இன்றுதான் கடைசி பகல், இனி இந்த பூமி சூரியனின் கல்லறை. இன்று ஏற்றப்படும் விளக்குகளை இனி அணைக்க முடியாத மனிதனே, இனி பூபாலம் இல்லை, வாசல் தெளிக்கும் வளையோசை இல்லை, உன் ஜன்னல் கம்பிகளுக்கு தங்க முலாம் பூசும் அதிகாலை இனி இல்லை. பூமி அரங்கில் யுகம் யுகமாய் ஓடிக்கொண்டிருந்த பகல் காட்சி இன்றுதான் கடைசி. நாளை முதல் கிழக்கு திலகமிழக்கும், திசைகள் பதவியிழக்கும், கார்களில் மின்னணுக்கள் திசை காட்டும். பூமியை புதைக்க அவ்வளவு பெரிய கல்லறைக்கு எங்கே போவாய்? கூடாது, பூமி இறந்துவிடக்கூடாது. கூடாது, மனித ராசி மாண்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு நட்சத்திரமும் பல மடங்கு சூரியனாமே. மனிதா, இந்த பூமியை ஒரு நட்சத்திரத்தை நோக்கி நகர்த்து, அல்லது ஒரு செயற்கோள் செயற்கை சூரியன் சிருஷ்டி, அல்லது உஷ்ணம்தானே வேண்டும், ஏதேனும் ஒரு கிரகத்தை எரி, உன்னால் முடியும். நீ கடவுளையே படைத்தவன், இதையா படைக்க மாட்டாய்? மிக அருமையாக இருக்கிறார்களையா?
ஆம் லக்வன் அவர்களே, நல்ல அருமையான கவிதையை தான் தந்திருக்கிறீர்கள். கவிப்பேரசினுடைய பல கவிதைகள் நானும் பல்கலைக்கழகத்திலோ மற்றது தற்போது கூட அவருடைய கவிதைகளை விரும்பி படிக்கின்ற ஒருவன், அவருடைய கவிதை பிரியனில் நானும் ஒருவன் என்ற வகையிலே சொல்லுங்கள் சில கவிதைகளை, மேலும் சில கவிதைகள்.
அடுத்த கவிதையாக 89ஆம் இறுதிகளில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரம் பரவிய போது உங்களுக்கு நினைவில் கொண்டிருக்கிறேன். அதை பற்றி அவர் பேனாவில் விழுந்த கண்ணீரும் ரத்தமும் அல்லது கவிதை துளிகளை காண்போமே. சாதி என்று தலைப்பிட்டிருக்கிறார். சாதி பித்தர்களே, ரத்தம் வேண்டுமா? ரத்தம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னில். கத்தி உள்ளதா? கத்தி செருகுங்கள் என் கண்ணில். கொல்லி உள்ளதா? கொல்லி செலுத்துங்கள் என் புண்ணில். சிந்தி முடித்ததா? கோபம் விந்து தெளிந்ததா? வீடு இப்போது சொல்லுங்கள், இது என்ன? குடலுக்கும் வயிற்றுக்கும் குருட்சேத்திரமா? இந்த மண்ணில் வெற்றிலை எச்சில் துப்பவும் விரும்பாதவன் நான். எப்படி ரத்தம் துப்பினால் இப்படி? இங்கு எல்லா ஜாதியும் இருக்கிறது. இல்லாத ஒரே ஜாதி மனித ஜாதி. கண்ணுக்குள் கருப்பும் வெள்ளையும் கை கலக்குமாம். இமை இறங்கி வந்து தீ வைக்குமாம். இந்த தேசத்தில் அடுப்புகளுக்கே இன்னும் நெருப்பு வந்து சேரவில்லை. அதற்குள் கூரைக்கா? விசாலப்படுத்த சொன்னது மனதைத்தானே, மயானத்தையா? இந்த ஜாதி கத்தி தற்கொலை பட்டறையில் தயாரிக்கப்பட்டதப்பா. இந்த கத்திக்கு இரண்டு வேளை, எதிர்த்தவனை அழிப்பது, எடுத்தவனையும் ஒழிப்பது. எரியுங்கள், எரிந்தே விடுங்கள். ஜனத்தொகை விடவும் பிணத்தொகை மிகுந்தால் இனத்தொகை எண்ணாது. ஜாதி ஒரு மாயை. இந்த ரசாயனம் ஜாதியின் நிறம் காட்டும். இந்த பௌதீகம் ஜாதியின் குணம் காட்டும். இப்போது தேவை என்ன? ஜாதி ரத்தம் வரி விளம்பரம் வந்ததுண்டா? என்ன ஜாதி அரிசி இங்கே கிடைக்கும் கடையில் பலகை கண்டதுண்டா? சொல்லுங்கள். வெட்கத்தில் விழுகிறேன், துக்கத்தில் அழுகிறேன். உலகம் விண்ணை துளைத்து விடிய வைக்க பார்க்கிறது. நாமும் பூமியை துளைக்கும் புழுக்களாய் புழுக்களாய் உலகமானுடன் சிறகு தயாரிக்க சிந்திக்கிறது. நாமும் இருக்கும் உடைகளையும் இழந்துவிட்டு இழந்துவிட்டு எல்லா ஜாதியும் இங்கு நாம் பார்த்துக்கிருக்கிறோம். இன்னும் தீப்பந்தம் தேவை ஜாதியின் சடலம் எரிக்க. இன்னும் ஆயுதம் தேவை வகுப்புவாதத்தின் ஆணி வேர் அறுக்க. இப்போதைக்கு ஒரு வெண்புறா தேவை திரும்ப திரும்ப தெற்கில் பிறக்க என்று கூறுகிறார்.
ஆமாம், லக்குன் அவர்களே, நல்ல ஒரு ஆழமான கவிதை. இந்த ஜாதியை பற்றிய வேறுபாடு மனிதர்களிடையே பரம்பி காணப்படுகின்றது. இன்று தமிழர்கள் மத்தியிலே இந்த ஜாதி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாகவே, சமூக பிரச்சனையாகவே இருந்து வருகின்றது. அந்த வகையிலே அது சிறப்பான கவிதையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக லக்குன் அவர்களே, நிகழ்ச்சியின் நேரமும் இறக்குறைய நிகழ்வுக்கு வருகின்றது என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த நண்பர் லக்குவன் சொக்கலிங்கத்தோடு அடுத்த வாரமும் பல புதிய விடயங்களோடு நிகழ்ச்சியிலே ஒன்று சேர்ந்திருப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
சன்னை தொடர்ந்து விடைபெறும் நான் இலக்குவன் சொக்கலிங்கம். நன்றி நண்பர்களே.
மறந்து போகலாமா? மனிதன் போன பாதையை